இலங்கை அணி 4 ஆட்டங்களில் தோல்வியடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு ஆட்டம் மீதம் இருக்கிறது. இலங்கையினுடைய மிகவும் பலமான ஒரு அணிதான் இந்தியாவுக்கு சென்றது என்று கூறப்பட்டது. இருந்த போதிலும் கூட இந்த நிலைமை ஏற்பட என்ன காரணம், தவறு எங்கே நடந்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
ஒரு போட்டிக்கு பெரும்பாலுமே ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் வந்து நல்லா செயற்படணும். அவங்க எந்த அளவுக்கு நிலைச்சிருந்து நல்லா விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த அணிக்கு ஒரு பலமாக இருக்கும். ஆனா இலங்கையை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 4 ஒருநாள் போட்டிகளையும் குசல் ஜனித்திரர் ஆரம்ப வீரராக வந்தார், அவரும் சோபிக்கல. உப்புல் தரங்கு ஆரம்ப வீரராக வந்தார், அவரும் சோபிக்கல. உப்புல் தரங்கு ஒரு போட்டியில் ஆடினார், குசல் ஜனித்திரா 3 போட்டிகளில் ஆடினார். அந்த குசல் ஜனித்திரா என்ன செய்யறாரு சொன்னா, ஆரம்ப வீரராக வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே, முதல் ஓவர்லேயே உமேஷ் ஜாதவ் பந்து வீச அவருடைய ஓவர்லேயே 3 போட்டிகளிலும் ஒற்றை இலக்கத்தோடய ஆட்டம் நடந்திருக்கிறார். ஒரு போட்டியில ஒரு அணியினுடைய ஒரு ஆரம்ப வீரர் முதல் ஓவர்லேயே ஆட்டம் இழக்கிறாருன்னு சொன்னா, அந்த அணிக்கு அதற்கு பிறகு வர வீரர்களால வந்து சூதாகரித்து கொண்டு வேகமாக துடுப்படுத்தப்படுவதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த நிலைமை இலங்கைக்கு அத்தனை போட்டிகளிலும், இந்திய தொடரில் பங்கெடுத்திருந்த அத்தனை போட்டிகளிலும் இலங்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எந்த வீரரையும் ஒரு மாற்று வீரரா கூட பயன்படுத்த இல்லாத நிலைமைக்கு இருந்தாங்க. மீண்டும் மீண்டும் குசல் ஜனித்திரராவுக்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. சரியான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டம் இலங்கைக்கு இல்லாதது ஒரு பிரச்சனை. இதை விடையும் இன்னொரு பிரச்சனை இலங்கைக்கு இருக்குது, சரியான ஒரு பந்து வீச்சாளர் இல்ல. லசித் மலிங்க இந்த பிரேக் த்ரூ என்று சொல்லுவாங்க தானே, வீரர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நிலைப்பாட்டத்தை எல்லாம் பெறுற போது அந்த நேரத்துல விக்கெட் ஒன்று வீழ்த்தப்படுமாக இருந்தால் அது நல்லம். அந்த மாதிரி விக்கெட் வீழ்த்தக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் இப்பத்தைய இலங்கை அணியில இல்லை. அதற்கு இதுவரைக்கும் லசித் மலிங்க தான் அந்த மாதிரியான நேரங்கள்ல விக்கெட்டுகளை எல்லாம் வீழ்த்துவார். இப்ப லசித் மலிங்க இல்லாததும் மிகச்சிறந்த நல்ல நிலைப்பாட்டங்கள் பெறுவதற்கும் காரணமாக இருக்குது. இது எதிரணிக்கு ஒரு வகையில சாதகம் என்று சொல்லலாம், இலங்கை அணிக்கு இது பாதகம் சொல்லலாம். இதை விடையும் இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த பேட்டிங் போப்ளே நேரத்துல தான் அதிகமா ரன்ஸ் பெறப்படும். அந்த துடுப்படுத்தாடுகளாடி பேட்டிங் போப்ளே நேரத்துல விக்கெட்டுகளை இழக்கக்கூடாது. ஆனால் இலங்கை அணி முதல் 3 போட்டிகளிலே முதல் ஓவர்லேயே, அந்த பேட்டிங் போப்ளே பெறப்படுகின்ற முதல் ஓவர்லேயே விக்கெட்டை பறி கொடுத்தது. இது மட்டும் இல்லாம அந்த பேட்டிங் பவர்பிளேக்கான அந்த 5 ஓவர்களில் மொத்தமாக 3 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்துவிடும். முதல் 3 ஒரு நாள் போட்டிகளிலும் இது நடந்தது. 4வது ஒரு நாள் போட்டியில் இந்த பேட்டிங் பவர்பிளே என்ற அந்த முக்கியமான போட்டியை மாற்றுகிற அந்த நேரத்துல 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதுதான் இலங்கை அணியினுடைய மோசமான செயற்பாடுகளுக்கு காரணம். இதைவிடவும் பந்து வீச்சு மோசம், கடத்தடுப்பு மோசம்.
குறிப்பாக நீங்கள் ஆரம்ப துடுப்பாட்டத்தை பற்றி கூறினீர்கள். மகேல ஜெயவர்தன அண்மையில் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து தான், தனக்கு ஆரம்ப துடுப்பாட்டம் கிடைத்த சந்தர்ப்பங்களில் தான் மிகவும் நன்றாக விளையாடியதாக அவர் கூறியிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மகேல போன்றவர்களை ஆரம்ப துடுப்பாட்டத்துக்கு ஈடுபடுத்தி இருந்தால் இப்படியான ஒரு பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
ஒரு சிரேஷ்ட வீரர் ஒருவர் தானாகவே விருப்பத்தை தெரிவிக்கிற போது தேர்வாளர்கள் ஏன் கவனிக்கல் என்றுதான் இப்படி ஒரு கேள்விக்குறி. மகேல ஆரம்ப வீரராக வந்திருக்கிற அத்தனை போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக ஆடி இருக்கிறார். 2% 7 அரைச்சலம், ஒருமுறை 32 போட்டிகளில் அவருடைய பிரதிகள் ஆரம்ப வீரராக வருகிற போது நன்றாக இருந்திருக்கிறது. சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னு சொன்னா, சச்சின் டெண்டுல்கர் மத்திய வரிசையில வந்திருக்கிற போது மிகப்பெரிய அளவிலே பேசப்படல. அவர் ஒரு ஆரம்ப வீரராக அவரை ஆடுகளுக்கு அசாரதினிடம் இவர் வாயால் கேட்டு நான் ஆரம்ப வீரராக வரப்போகிறேன் என்று சொல்லி கேட்டு அவர் ஓபனிங் பேட்ஸ்மேனாக வந்ததுக்கு பிறகுதான் சச்சின் டெண்டுல்கர் வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்தார். இது மாதிரி ரோஹித் சர்மா, இரட்டை சத சாதனையை பெற்றிருக்கிற ரோஹித் சர்மா கூட மிடில் ஆர்டர்ல வர்ற போது பெரிய அளவுல பேசப்படல. இவரை தோனி என்ன செய்தார், ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனாக அனுப்புகின்ற போதுதான் அவருடைய திறமைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இது மாதிரி இலங்கை வீரரையும் மகேல ஜெயவர்தன ஒரு ஆரம்ப வீரராக இவர்கள் பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்தல. லஹரு திருமானி, இலங்கை அணியினுடைய வீரர் லஹரு திருமானி மத்திய வரிசையிலும் வரக்கூடியவர், அவர் ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனாகவும் செயற்படக்கூடியவர். இவரை மகிழவை தான் அவர் ஆரம்ப வீரராக ஆடுகளம் அனுப்புவதற்கு தேர்வாளர்களுக்கு தயாரில்லை என்று சொன்னாலும், லஹரு திருமானியாவது இவர்கள் ஆரம்ப வீரராக அனுப்பலாம். அனுப்புற போது அவர் ஓரளவுக்கு நிலைத்து நின்று ஆடுவார், தில்ஷான் வேகமாக ஆடுவார். அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் விக்கெட்டுகள் வீழ்த்தப்படாது, ஓட்டங்களும் புறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டியில் தனது 2வது இரட்டச்சதத்தை குவித்திருக்கிறார். குறிப்பாக இலங்கை அணியினுடைய இந்த தொடரில் 264 ஓட்டங்களை 173 பந்துகளுக்கு அவர் விளாசி தள்ளியிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை அணியினுடைய களத்தடுப்பில் இருக்கின்ற கோளாறுகள் தான் காரணம் என்று கூறலாமா?
ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இலங்கை அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் போது கூட 142 ஓட்டங்களை விளாசி தள்ளியவர். 4 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ரோஹித் சர்மா என்ன செய்தார், ஒரு பிடியை கொடுத்தார், திசர பெருசா கைக்குள் வந்த பந்தை நழுவ விட்டார். பின்னர் ரோஹித் சர்மா இதற்கு பின்னர் தான் 260 ஓட்டங்களை பெற்று மொத்தம் 264 தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி ஒரு சாதனை படித்தார். இது ஆரம்பத்திலேயே களத்தடுப்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். ஃபீல்டிங் வந்து இலங்கை வீரர்கள் நல்ல அளவில் செயற்படவில்லை. 264 ஓட்டங்களை ரோஹித் சர்மா பெறுகின்ற போது மொத்தம் மூன்று பிடிகளை, ஒன்று திசர வீரரா, மற்றது சீக்கு கே பிரசன்ன, நகரு திருமாணிக் என்று சொல்லி மூன்று வீரர்கள் பிடிகளை தவற விட்டார்கள். இதை ரோஹித் சர்மா கொஞ்சம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொண்டார். அதை விடவும் அவர் அவதானித்து நிதானித்து நின்று நல்லா விளையாடினார். நல்ல அளவில் அவருடைய துடுப்பாட்டு பொருதி நேற்றைய தினத்தில் இருந்தது. இலங்கை பந்து வீச்சு மோசம் என்றது ஒன்று, மற்றது இவர்களுடைய கடத்தடுப்பு மோசம். இந்த இரண்டையும் ரோஹித் சர்மா நல்ல வகையிலே பயன்படுத்த தீர்மானித்தார்.
உலகக்கண்ண போட்டி நெருங்குகிறது. அதற்கு முன்னதாக நியூசிலாந்துடனான போட்டி இருக்கிறது. அதற்கும் முன்னதாக இங்கிலாந்துடனான தொடர் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னும் இலங்கை அணி மீது ரசிகர்கள் நம்பிக்கை வைக்க முடியுமா? அதாவது இந்த எதிர்வருகின்ற அடுத்த தொடர்களிலாவது இவர்களால் தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை வைக்க முடியும் என்று நம்புகிறீர்களா?
ஆமா, இது நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, இந்தியன் டீம், இப்பத்திய இந்திய அணி வந்து இரண்டாம் தர பந்து வீட்டாளர்களோடு தான் விளையாடுது. இதுல அவர்களுடைய மெயின் போலர்ஸ் புவனேஸ்வர் குமார் இல்ல, சுவாமி இல்ல, சில போட்டிகளில் அஸ்வின் இல்ல, ஜடேஜா இடைநிறுத்தப்பட்டிருந்தார், அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இரண்டாம் தர பந்து வீச்சாளர்கள் தான் இந்திய அணியில இப்ப விளையாடினாங்க. அப்படி இரண்டாம் தர பந்து வீச்சாளர்களுக்கு இலங்கை அணி ஓட்டங்களை பெறுவதற்கு துடுப்பாட்ட வீரர்கள் தடுமாறுற போது, ஒரு முதல் தர பந்து வீச்சாளர்களை கொண்டிருக்கிற அணிக்கு எதிராக இப்படி ஓட்டங்களை பெறுவாங்கன்றது ஒரு சந்தேகம் தான். ஆனா இந்திய ஆடுகளங்கள் வேறு, மத்திய ஆடுகளங்கள் வேறு. இந்திய ஆடுகளங்கள் ஒரு ஒரு தட்டையான ஆடுகளங்கள், இதிலே வேகமாக ஓட்டங்களை பெறலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆடுகளங்களிலே இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை பெறுவதற்கு தடுமாறியதை வைத்துக் கொண்டு இலங்கை மோசமாக இருக்கிறது என்று சொல்லி எடைபட முடியாது. இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் இருக்கிறது, ஏழு ஏழு ஒருநாள் போட்டிகள். இந்த ஏழு ஒருநாள் போட்டிகளும் இலங்கை மண்ணிலே இருக்கிற காரணத்தால் இலங்கையில மீண்டும் ஒரு பழைய ஒரு அணியாக பலம் பெறும் என்ற நம்பிக்கை அதிகமான ரசிகர்களுக்கு இருக்கிறது. ஒரு மன ஒரு ரீதியான ஒரு தாக்கம் வந்து இது இந்திய தொடரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். இங்கிலாந்து தொடரை மிகச்சிறப்பாக எதிர்கொள்வார்களாக இருந்தா இலங்கை அணி மீண்டும் தங்களுடைய பலத்தை பெற வாய்ப்பு இருக்கு என்று சொல்லலாம்.
இப்போது இருக்கின்ற நிலைமையில் இலங்கை அணியினுடைய துடுப்பாட்ட வரிசை மற்றும் பந்து வீச்சு நடைமுறைகளில் ஏதாவது அவசரமாக அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
பந்து வீச்சை பொறுத்தவரையில் உலக கிண்ணத்தை நோக்கிய இலங்கை அணியில பந்து வீச்சை பொறுத்தவரையில் பந்து வீச்சு மிகப்பெரும் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. மலிங்கை இல்ல, மீண்டும் இலங்கை அணிக்கு ஹீரத் வந்தாலும் கூட ஹீரத்தால கூட இவ்வளவு சிறப்பாக செயற்படலாம் என்றது கேள்விதான். சுவான் குலசேகரனுடைய பந்துகளை சுமார் சர்வ சாதாரணமாக வீரர்கள் விளாசி தள்ளுகிறார்கள், இந்திய வீரர்கள். இப்படி இருக்க எந்த ஒரு பந்து வீச்சாளரும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இப்போதைய இலங்கை அணியில் இந்திய தொடரில் இல்லை. வெளியில் இருக்கின்ற ஹேரத் அல்லது மீண்டும் காயத்திலிருந்து மலிங்கவும் வந்தாலும் கூட அந்த அளவுக்கு பந்து வீச்சு ஒரு நல்ல பலமான நிலைக்கு வருமா என்றது இப்பத்தைய நிலையில கொஞ்சம் கேள்விதான். ஆனா மலிங்க மீண்டும் இலங்கைக்கு வருகிற போது மலிங்கவை வைத்துக் கொண்டு இடைக்கிடையே விக்கெட்டுகளை விழுத்தி இலங்கை அணி ஒரு பந்து வீச்சில் கொஞ்சம் பலம் பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. துடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பேட்டிங் ஆர்டரை மாற்ற வேண்டும். இலங்கை அணிக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து மிடில் ஆர்டர், மிடில் ஆர்டர்ல வந்து யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பிரியாஞ்சன அனுப்பி பார்த்தார்கள், சீக்கு கே பிரசன்னா என்று சொல்லி அனுப்பி பார்த்தாங்க, இவங்க எல்லாரும் எந்த விதமான பலனும் இலங்கைக்கு கிடைக்கல. திரும்பவும் என்ன செய்தாங்க தீர்வாளர்கள், சந்திமாலையும் நகரு திருமாணிகையுமே தான் அணிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருக்கிற குசல் ஜனித்திரிராக்கு பதிலாக சில வழிகளில் ஒரு மாற்ற ஏற்பாடாக திருமாணியை ஆரம்ப வீரராக அனுப்பலாம், அல்லது மகளிர் ஜெயவர்தனை பரீட்சிக்கலாம். மூன்றாம் இலக்கத்திலே சந்திமால் அல்லது நான்காம் இலக்கத்தில் சந்திமால் ஆடுகிற போது அவருடைய துடுப்பாட்ட பகுதிகள் மற்ற நிலைமைகளில் ஆடுவதை காட்டிலும் நன்றாக இருந்திருக்கிறது. சந்திமாலை கொஞ்சம் துடுப்பாட்ட ஸ்தானத்தில் கொஞ்சம் முன்னகர்த்தி துடுப்படுத்தாத வாய்ப்புகளை கொடுக்கலாம். இப்படியான மாற்றங்களை எல்லாம் செய்கிற போது இலங்கை அணிக்கு இது ஒரு சாதகமாக இனி வருகின்ற நாட்களில் இருக்கும். தேர்வாளர்கள் வந்து தொடர்ந்தும் குசல் ஜனித் வீரராவை ஆரம்ப வீரராகவும் வைத்துக் கொண்டு மற்ற வீரர்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்காத இருக்கின்ற போது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். இலங்கைக்கு உலக கிண்ணம் என்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் போது இருக்குது.
இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய தலைமை தேர்வாளர் சனத் ஜெயசூரியவின் கருத்துப்படி இந்திய ஆடுகளத்தில் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அனுபவம் தங்களுடைய எதிர்கால உலகக்கிண்ண அணியை தயார்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
சனத் ஜெயசூரியனுடைய கருத்து அப்படி இருந்தாலும் இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கிற எதிர்த்தரப்பு இந்திய தரப்பை யோசித்து பாருங்கள். இந்திய தரப்பு வந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்காக மூன்று பேர் போட்டியிடுகிறார்கள், ரஹானி, தவான், ரோஹித் சர்மா என்று சொல்லி மூவருக்கு இடையிலே போட்டி. அதை விடவும் ரொபின் உத்தப்பா நான்காவது வீரராக இன்னும் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருக்கிறார். இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்கு இந்திய அணியில் மிகப்பெரும் போட்டி இருக்கு. இதை விடவும் பந்து வீச்சாளர்களுக்கு இடையில் சமய் இல்லை, புவனேஸ்வர் குமார் இல்லை, இவர்கள் எல்லாம் வருகின்ற போது இந்த இரண்டாம் தர பந்து வீச்சாளர்களை இப்ப போட்டா போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி இருக்கின்ற போது இந்திய தேர்வாளர்களுக்கு இது ஒரு நெருக்கடி. எந்த வீரரை உலக கிணத்துக்கான அணியில சேர்க்கலாம் என்று சொல்லி நெருக்கடி. மாறி இறங்கி தரப்பி பாருங்கள், இறங்கி வீரர்களை பொறுத்தவரையில் சரியான ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடி இந்த தொடரில் தீர்மானிக்கப்படும் என்று பார்த்தா அது நடக்கல. சரியான மத்திய வரிசையில் வீரர்கள் யார் யாரை அனுப்புவது என்று சொல்லி தீர்மானிக்கலாம் என்று சொல்லி பார்த்தா அதுவும் நடக்கல. மலிங்க உபாதை அடைஞ்சிருக்கிற போது மலிங்கிற்கு பதிலாக ஒரு வேகப்பந்து வீச்சாளரை தீர்மானிக்கலாம் என்று சொல்லி பார்த்தா ஓரளவுக்கு லஹிரு கமகை என்று சொல்ற வேகப்பந்து வீச்சாளர் மட்டும்தான் இந்த தொடரில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். தம்மிக பிரசாத் ஓரளவிற்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு பந்து வீச்சாளர்களும் தான் இந்த தொடரில் ஓரளவுக்கு கொஞ்சம் அடையாளப்படுத்தப்பட்டவங்களை தவிர வேறு நிலைகளில் எல்லாம் யார் யாரை அனுப்புவது, யார் யாரை வைப்பது என்றது எல்லாம் இப்ப வரைக்கும் அது ஒரு சந்தேகம் தான். சனத்தேசூரிய சில வழிகளில் இது ஒரு பயிற்சியாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் அது அவ்வளவு ஒரு சரியான ஒரு நிலைமையை இலங்கை அணிக்கு கொடுக்க இல்லைன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன்.